இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சீரகு உடைந்த பறவை போல அலைந்தேன் உலகிலே, சீரகு உடைந்த பறவை போல அலைந்தேன் உலகிலே, நொந்து சோர்ந்து நிம்மதி இந்த பறவை போல அலைந்தேன் உலகிலே. சொந்தம் குடும்பம் என்ன வெறுத்து தள்ளுதே, சொந்தம் வந்தம் குடும்பம் என்ன வெறுத்து தள்ளுதே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சலேஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்ற டைப் செய்து தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க அவளோடு காத்திருக்கின்றோம். நீயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கருத்துல சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை பற்றிய பயம். நம்முடைய வாழ்க்கையில் மூன்று காரியங்களை குறித்து நாம் பயப்படுகின்றோம். Fear on three things. மூன்று காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படுகின்றோம். அதைத்தான் இந்த நாளிலும் கூட நாம் படிக்க இருக்கின்றோம். எரேமியா 33:3 இவ்வனமாக சொல்கின்றது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அநேக நேரங்களில் இந்த பயம் என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் அநேக காரியங்களை குறித்து பயப்படுகின்றோம். ஆனால் இங்கே வேதத்தில் கர்த்தராகிய தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். ஒருவேளை யாரை நான் கூப்பிட வேண்டும், யாரிடம் ஜெபிக்க வேண்டும், யாரிடம் முறையிட வேண்டும் என்ற கேள்வி இருக்கலாம். எரேமியா 33:2 நீ வாசிக்கும் பொழுது, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி இதை உருவப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்கிறதாவது, யெகோவா என்னும் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அவர் அற்புதங்களை செய்கின்ற கர்த்தர், தேவைகளை சந்திக்கின்ற கர்த்தர். யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய தேவைகளை சந்திப்பர் என்று பொருள். என்னுடைய சேவைகளை சந்திப்பவர், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றார். அப்படி என்றால் யெகோவா என்னும் நாமம் உள்ள தேவனிடத்தில் நாம் முறையிட வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். யெகோவா ராஃபா என்றால் சுகம் தருகின்ற கர்த்தர். யெகோவா என்ற நாமம் என்று சொல்லப்படும் பொழுது, யெகோவா என்று நாம் சொல்லப்படும் பொழுது, யெகோவா அவர் தேவன், யெகோவா ஜேரா என்று சொல்லப்படும் பொழுது தேவைகளை சந்திக்கின்றார், யெகோவா ராஃபா என்று சொல்லப்படும் பொழுது நோய்களை சுகப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம், யெகோவா நிசி என்று சொல்லப்படும் பொழுது தேவன் என்னை மூடிக்கொள்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம், யெகோவா ஷம்மா என்று சொல்லப்படும் பொழுது சமாதான கர்த்தர், சமாதானத்தை தரக்கூடிய தேவன். ஆகையால் யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர் என்று சொல்லப்படும் பொழுது வாழ்க்கைக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தரக்கூடிய ஒரே கர்த்தர், அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி கூப்பிடுவோம். சங்கீதம் 34:1 சொல்கின்றது, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் நாம் அவரை ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் அவரிடம் நாம் முறையிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளில் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். 1 Thessalonians 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அவரிடம் சொல்ல வேண்டும். ஆனால் இருப்பினும் நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்ற ஒரு காரியம் இருக்கின்றது. அநேக சூழ்நிலைகளில் நாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்று 3 காரியத்தில் மிகப்பெரிய பயம் நம் அனைவருக்குமே இருக்கின்றது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் பயம் எப்பொழுது வரும் என்று பார்க்கும் பொழுது நாம் குழம்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் என்று அழைப்பார்கள். அநேக காரியங்களை குறித்து நாம் குழப்பம் அடைந்திருப்போம், குழம்பி போயிருப்போம். அவ்விதமான குழப்பம் நம்முடைய மனதிலே வரும் பொழுது ஒரு தெளிவில்லாத நிலையில் நாம் பயப்படுவோம், நாம் பயப்படுகின்றோம். பொதுவாக மாணவர்களை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது எந்த படிப்பை நான் தேர்வு செய்யலாம், எதை படிக்கலாம், எது சரியாயிருக்கும், பொதுவாக 12வது வகுப்பு முடித்த பின்பு எதை நான் படித்தால் என்னுடைய வாழ்க்கை சரியாய் அமையும், மருத்துவத்தை நான் படிக்கலாமா அல்லது நான் மற்ற தொழில்களை நான் படிக்கலாமா என்ற எண்ணம் வரும் பொழுது அவர்களுக்குள் அந்த ஒரு குழப்பம் வந்துவிடும். குழப்பம் வந்த மாத்திரத்தில் அவருடைய மனதிலே ஒரு பயம் வந்துவிடும், என்னுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும், என்ன நடைபெறும் என்ற ஒரு பயம் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தொழிலை துவங்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழில் எவ்விதமாக நடைபெறும், அந்த தொழிலே ஒரு நஷ்டம் வந்துவிடும் என்றால் குழப்பத்தில் போய் விழுந்து விடுவார்கள். ஆகையால் முதல் வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பயம் குழப்பம். இந்த குழப்பத்தை நாம் எவ்விதமாக மேற்கொள்ளலாம்? நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அது நல்ல ஔஷதம், நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம். ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும், அது எலும்புகளை நொறுக்கி போடும். அப்படி என்றால் முறிந்த ஆவி என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது இது குழப்பத்தை குறிக்கின்றது. எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கின்ற நபர்கள் உண்டு, எப்பொழுதும் ஆலோசனை செய்து கொண்ட நபர்கள் உண்டு, எப்பொழுதும் கவலைப்படக்கூடிய நபர்கள் உண்டு. இப்படிப்பட்ட முறிந்த ஆவி எதை கொண்டு வரும் என்றால் எலும்பை உலர பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று நாம் வாசிக்கலாம். ஏசையா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலன் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்கே கர்த்தராகிய தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். நீங்கள் குழம்பக்கூடிய சூழ்நிலையில், வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அவர் செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பார் என்று வாக்கு தத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குழம்பக்கூடிய சூழ்நிலையில், நீங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் தேவனை நோக்கி பாருங்கள். நீதிமொழிகள் 3:5-7 வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குழம்பக்கூடிய சூழ்நிலையில், என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் நீங்கள் தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குவார், அவர் உங்களை நன்மையால் நடத்துவார் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய முதல் கட்ட பயம் குழப்பம் வரும் பொழுது நாம் பயப்படுகின்றோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தவங்களோடு கூட இருக்கின்றார். இரண்டாவது நிலை, எந்த ஒரு கட்டத்திலே நமக்கு பயம் வரும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மனச்சோர்வு வரக்கூடிய நேரத்தில், இதை ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் மனச்சோர்வுக்குள்ளாக நாம் அழைத்து செல்லப்படுகின்றோம். வாழ்க்கையிலே எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, நம்மால் மேற்கொள்ளாத பிரச்சனைகள் வரும் பொழுது மனச்சோர்வுக்குள் நாம் அழைத்து செல்லப்படுகின்றோம். இந்த டிப்ரெஷனில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வியாதியாக நாம் பார்க்கலாம். எப்படி வெளியே வருவது? முதலாவது, இந்த டிப்ரெஷன் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனச்சோர்வு என்றால் என்ன, அதற்கான விளக்கம் என்னவென்று நாம் வாசிக்கும் பொழுது, மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியிலே நாம் வாசிக்கும் பொழுது, மனச்சோர்வு அல்லது மனச்சோர்வு நிலை போன்ற ஒரு சோகம், மனச்சோர்வு, கோபம், பதட்டம், சீர்குலைவு, நம்பிக்கையின்மை, சிந்தனை மற்றும் சம்பந்தம் ஆகியவற்றின் குறைபாடு, உறக்கத்தில் நேரம் செலவிடுகின்றது முதலான அநேக காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அநேக நேரங்களில் மனச்சோர்வான நேரத்தில், சில நேரங்களில் திடீர் என்று நாம் கோபப்படுவோம், திடீர் என்று பதட்டம் ஆகிவிடுவோம், திடீர் என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் தள்ளப்படுவோம், திடீர் என்று தூக்கம் இல்லாத ஒரு நிலை வந்துவிடும். ஆகையால் இந்த மனச்சோர்வு வரும் பொழுது நாம் பயப்பட ஆரம்பித்து விடுவோம், பயப்பட ஆரம்பித்து விடுவோம். இந்த மனச்சோர்விலிருந்து நாம் எவ்விதமாக வெளியே வருவது? பொதுவாக திருமணம் செய்ய கொள்ள இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையை குறித்து மனச்சோர்வுக்குள் கடந்து சென்று விடுவார்கள். ஒருவேளை அநேக வருடங்களாய் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றால் மனச்சோர்வுக்குள் அவர்கள் அழைத்து செல்வார்கள். ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மனச்சோர்வாக இருக்கக்கூடாது என்றே தேவன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:30 32 சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செயலின் வாசல்கள் அவளை புகழ கடவுது. இங்கே வேதம் சொல்கின்றது, உன் வாழ்க்கையின் துணையை குறித்து நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையின் துணை அவள் அழகாக இருக்க வேண்டும், அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், அநேக செல்வங்கள் இருக்க வேண்டும், அநேக காரியங்கள் இருக்க வேண்டும் என்ற குறித்து கவலை உனக்கு வேண்டாம். வேதம் சொல்கின்ற சௌந்தரியமும் வஞ்சனையும் அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஸ்திரீயே புகழப்படுவாள். பிரியமானவனே, நீ ஒரு வாழ்க்கை துணைவியை தேடிக்கொண்டிருக்கலாம், வாழ்க்கை துணைவனை தேடிக்கொண்டிருக்கலாம், கணவனை தேடலாம், மனைவியை தேடலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனிதனா என்று நீ பார். கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனிதனாய் அவள் இருக்கும் பொழுது, அவன் இருக்கும் பொழுது நீ தாராளமாய் தேர்வு செய்யலாம். உன் வாழ்க்கையின் கடைசி காலம் வரை அவர்கள் உங்களோடு கூட கடந்து வருவார்கள். நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் வாழ்க்கையிலே ஒருவேளை குடும்பம் நன்றாக அமையவில்லை என்ற ஒரு மனச்சோர்வுக்குள்ளே கடந்து சென்று விட்டாயா, பயப்படாதே, கர்த்தர் சொல்கின்றார், நான் அதை சரி செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, சங்கீதம் 40:1-3 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அவருக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் காரியங்களை மாற்றுவார், குடும்பத்தை சரி செய்வார், உனக்கான வாழ்க்கை துணையை தேவன் தருவார். அவருக்காய் காத்திரு. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கின்றார், நான் குழியிலே விழுந்தேன், ஆனாலும் தேவன் என்னை தூக்கினார். ஒருவேளை திருமணம் என்னும் குழியில் நீங்கள் விழுந்து விட்டு இருக்கலாம், தவறான வாழ்க்கை துணையை தேர்வு செய்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை மீட்பார். உங்கள் கணவரையோ அல்லது உங்கள் மனைவியோ தேவன் மாற்றுவார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, குடிப்பழக்கம் இருந்தாலும் சரி, போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர்களுக்காக நீங்கள் ஜபம் செய்யுங்கள். தேவன் மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே விஞ்ஞானிகளை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, வல்லுநர்களை குறித்து யோசிக்கும் பொழுது, ஏன் மனிதர்கள் அநேக நேரங்களில் மனச்சோர்வாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்பிய பொழுது, அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதிக சிந்தனை, அதிகமாக சிந்திக்கும் பொழுது, அதிகமாக யோசிக்கும் பொழுது என்று சொல்கின்றார்கள். அவர்களின் பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பது, அவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது, அவர்களின் தவறுகளால் மனச்சோர்வு அடைந்தனர். சில நேரங்களில் நாம் செய்த தவறினால் நம் மனம் சோர்வு அடைந்திருக்கிறோம். உண்மைதான், சில நேரங்களில் நான் இதை செய்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று அதை எண்ணி 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 அநேக நேரங்களில் நம் மனச்சோர்வுக்குள் கடந்து சென்று விடுவோம். பிரியமானவர்களே, நாம் அதை விட்டு வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், நம்பிக்கையாய் இருங்கள். பிலிப்பர் 4:6 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தெரியப்படுத்துங்கள். யாருக்கு? தேவனுக்கு. அவரிடம் சொல்லுங்கள். அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சோர்வுகளையும் மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை பிரியமானவர்களே. தேவனை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 128 சொன்ன வண்ணமாய், கர்த்தருக்கு பயந்தோட வழியில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். எப்பொழுது மனச்சோர்வு வரும் என்று பார்க்கும் பொழுது, அநேக நேரங்களில் அநேக வேலைகள் வரக்கூடியதாக இருக்கின்றது என நாம் பார்க்கலாம். 3வது கட்ட பயம் எந்த நேரத்தில் வரும் என்று பார்க்கும் பொழுது, மாயை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அல்லது மாயையில் நாம் மூழ்கும் பொழுது பயம் நமக்குள் வந்துவிடும். மாயை என்றால் இதை ஆங்கிலத்தில் எலூஷன் என்று சொல்வார்கள், எலூஷன் என்று சொல்வார்கள். இந்த பயத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், இந்த மாயையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இந்த எலூஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, உணர்ச்சி அனுபவத்தின் தவறான அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு, ஏமாற்றம், தோற்றம் அல்லது தோற்றம், ஒரு தவறான யோசனை அல்லது நம்பிக்கை. இதை இன்னொரு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் பொய்த்தோற்றம், பொய்த்தோற்றம். ஒரு மாயையான உலகத்தில் நீங்களும் நானும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், அதை விட்டு வெளியே வர வேண்டும். அந்த மாயையான உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது பயம் நம்மை பற்றி கொள்கின்றது. இதை புரிய வேண்டிய வகையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், அநேக காரியங்களை குறித்து நாம் கற்பனை செய்வோம், அதை யோசிப்போம், சிந்திப்போம், ஆனால் அதை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது அது பொய்யாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பயத்தால் சூழ்ந்து கொள்ளும். நாம் எப்படி இதுல இருந்து வெளியே வருவது? 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த கடைசி நாட்களில் எது மாயையோ, எது பொய்யான காரியங்களோ அதையே தேடி ஜனங்கள் செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் அநேகர்கள் கட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். அப்படி என்றால் அநேகர்கள் தங்களுடைய இல்லங்களிலே நாடகத்தை பார்க்கின்றார்கள், தொலைக்காட்சியை பார்க்கின்றார்கள், ஒரு படத்தை பார்க்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு கட்டுக்கதை, அதிலே அவர்கள் மூழ்கி விடுகின்றார்கள். அநேகர்கள் வந்து இந்த நபரை எனக்கு பிடிக்கும், இந்த நடிகரை எனக்கு பிடிக்கும் என்று அவர் மேல் அதிகமான மோகத்தால் ஈழ்க்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து மறந்து போய் விடுகின்றார்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற ஒரு சொல் உண்டு. அவ்விதமாக அளவுக்கு தாண்டி எது சென்றாலுமே நம்மை அது ஒரு மாயைக்குள் இழுத்து சென்று விடும். இன்றைய காலகட்டத்தில் அநேக வாலிபர்கள் மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நிஜத்தன்மையை புரியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதம் சொல்கின்றது, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வேற்றுமையான உபதேசங்களை போதிக்க கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பிரசங்கி 1:2 நாம் கேட்கின்றோம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கின்றார். நாம் ஒருவேளை சிந்தித்து பார்ப்போம் என்றால், எல்லாம் மாயை தான், இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறது எல்லாம் மாயை தான், இதெல்லாம் நிரந்தரம் எது என்று நாம் பார்க்கும் பொழுது பரலோகமே நிரந்தரம், நம்மை சுற்றி கொண்டிருக்கிற அனைத்து காரியமும் மாயை என்று நாம் பார்க்கலாம். நாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 12:13-14 நாம் வாசிக்கும் பொழுது, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று வேதம் சொல்கின்றது. இங்கே பிரசங்கி சொல்கின்றார், தன்னுடைய புத்தகத்தின் தூகத்திலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் மாயை மாயை மாயை. ஒரு சந்ததி வருகின்றது, இன்னொரு சந்ததி வருகின்றது. ஒருவன் பணத்தை சேமித்து வைத்திருக்கிறான், அதை இன்னொருவன் அனுபவிக்கின்றான். என்று அழகாக இந்த பிரசங்கி புத்தகம் முழுவதும் அவர் அருமையாக சொல்லியிருப்பார். அப்படி என்றால் ஒரு மாயையான இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் இந்த மாயையான உலகத்தின் இன்பத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், மோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், நிஜத்தன்மை எது என்பதை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது, கவலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஐயோ, இந்த மனிதன் என்னை பார்க்கின்றானே, நான் இதை செய்ய வேண்டுமே, அதை செய்ய வேண்டுமே, இதை செய்யாவிட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்ற பயத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்றார், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் நோடு கூட இருக்கிறேன். இந்த மாயையான வாழ்க்கையை விட்டு வெளியே வா. நிரந்தரமான வாழ்க்கை பரலோகம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த கர்த்தர் சொல்கின்றார். இந்த உலகம் ஒரு திருடனை போல இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் மாயை, ஒரு நாள் மறைந்து போகும். இந்த உலக பயத்திலிருந்து வெளியே வாருங்கள், வாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கின்றார். உங்களால் வர முடியவில்லையா? சங்கீதம் 50:15 சொல்கின்றது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எந்த ஆபத்திலும் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பார். ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்துங்க, உடைய வாழ்க்கை கூட எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.